சிவகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இணையம் வந்து அறிவியல்ல ஒரு மிக சிறந்த பரிசுகள்ல இதுவும் ஒண்ணுங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையும் வாழ்க்கை முறைகளையும் மிகவும் எளியதாக்கி இருக்கு. கண்டிப்பா இணையத்துல நன்மைகளும் இருக்கு, அதே போன்று தீமைகளும் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் இணைய உலகம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். சார், முனைவர் பி சக்திவேல், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம். என்னுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இதுவரையும் நம்ம பேசிய பல தலைப்புகளில் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்பானது மிகவும் முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இணையதளம், அதனுடைய சாதகங்கள், அதனால் ஏற்பட விளைவுகள், இதை எப்படி நாம் வந்து சரியாக கையாளுவது, சரியாக கையாளுவதன் மூலமாக எப்படி நம்மளுடைய சமூக பொருளாதார வாழ்க்கைகளை மேம்படுத்திக்கலாம் என்று பல தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் இணையத்தில் காத்திருக்கின்றேன். சார்,
இப்போ இன்றைய காலகட்டத்தில் இணையதளம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் வந்து பல்வேறு தகவல்களை நொடிக்கு நொடி அறிந்து கொள்ளும் விதமாக இன்னைக்கு ஒரு அச்சய பாத்திரமாக இன்னைக்கு எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாத அளவிற்கு பல தகவல்களை கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா முதல்ல என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி முதல்ல சொல்லலாமே.
நிச்சயமா சார், நல்ல ஒரு அருமையான கேள்வி. சார், உங்களுக்கு தெரியும், ஒரு 200 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை அரசாங்கம் தங்களுடைய சேவைகளை மக்களுக்கு பல்வேறு வகைகளில் கொண்டு சென்றார்கள். இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இணையதளமும் கிடையாது, இன்டர்நெட்டோ அல்லது நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸோ அல்லது இணைய செயலிகள் சொல்லக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன்ஸ், அது மாதிரி எதுவுமே அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு எல்லாமே வந்து அரசு அதிகாரிகள் மூலமாக தான் அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்று அதே மாதிரி பொதுமக்களுக்கு சேவைகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் மற்றும் 21ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு புரட்சி என்று கூறலாம். இந்த இணையதளம் மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி. இப்போ நம்ம ICTன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னவென்றால் இந்த இணையதளம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருக்கக்கூடிய மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு உள்ள நம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு கல்வி, சமூக வளர்ச்சி, பொருளாதாரம், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், அரசாங்கத்தினுடைய வசதிகள் அனைத்துமே இன்னைக்கு பொதுமக்களுக்கு இணையதளம் வாயிலாக கொடுக்கப்படுகின்றது. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் சார், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தகவல்கள் என்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் திட்டங்கள் அனைத்துமே வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை அல்லது தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த இணையதளம் வந்த பிறகு இது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நல் ஆளுகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்னன்ஸ்னு ஒரு ஆங்கில வார்த்தை சார், நல் ஆளுகை, அதாவது எப்படி ஆட்சி செய்கின்றார்கள் என்பது தான் நல் ஆளுகை. இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி செய்வதற்காக அரசாங்கம் இந்த இணையத்தின் மூலமாகவும் செல்போன் சொல்லக்கூடிய இணையதளம் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலையும் பொதுமக்களுக்கு தங்களுடைய சேவைகளை கொடுக்கின்றார்கள், தகவல்களை கொடுக்கின்றார்கள். இப்போ ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய துறை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இணையத்தில் சென்றோம் என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்கின்றது. இது அடுத்ததாக மிக முக்கியமானது, இன்னைக்கு அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு சார். இப்போ நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு காலத்தில் வந்து நான் வேலை பார்த்த இடத்துல தான் எனக்கு ஊதியம் கிடைச்சது. ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு வேளை என்னுடைய சொந்த ஊரில் இருந்தேன்னா அந்த ஊதியம் பெறுவதற்காக அந்த வங்கிக்கு வந்து 200 கிலோமீட்டர் நான் பயணம் செய்து அந்த வங்கியில் ஒரு காசோலையை எழுதி கொடுத்து தான் நம்ம வந்து பணம், அதாவது நம்மளோட சம்பளத்தை வந்து எடுத்தோம் சார். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஊரில் நம்மளுடைய சேலரியாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்கத்தினுடைய சேவைகளை வந்து நம் இருந்த இடத்திலிருந்தே நம்மளால் பெற முடியும். அதுக்கெல்லாம் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு இன்டர்நெட்டும் அதுக்கு நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு மாற்றத்தை இந்த இணையதளம் கொண்டு வந்திருக்கின்றது, யாராலையும் மறுக்க முடியாது சார். ஏன்னா கல்வி ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பேராசிரியர்கின்ற வகையில் எந்த அளவுக்கு இன்றைக்கி பொதுமக்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வசதி வாய்ப்பு உருவாகி இருக்கின்றதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உதாரணமாக ஒரு போட்டித் தேர்வு ஒரு மாணவன் எழுதுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த போட்டித் தேர்வு சம்பந்தமான அன்றாட நிகழ்வுகள், அன்றாட செய்திகள், அதாவது நீங்கள் எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் பெற முடியும் சார். அது ஒரே ஒரு விஷயம்னா உங்களுக்கு அந்த மனம் இருந்து அதற்காக நீங்கள் நேரத்தை செலவு செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், எப்படி இந்த போட்டித் தேர்வுக்கு நம் தயாராகுவது, இது ஏற்கனவே வந்த வினாத்தாள்கள், இதனுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய யுக்திகள், இது அனைத்து தகவலுமே இன்னைக்கு நம்ம இணையத்தில் கிடைக்குது சார். நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன், நான் 40 மேற்பட்ட அதாவது மொபைல் போன் செயலிகள் சொல்லக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இலவசமாக இன்றைக்கு இருக்கு சார் இணையத்தில். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த போட்டித் தேர்வுகளை தயார்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதுல வந்து அரசாங்கத்தினுடைய செயலும் உண்டு. நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா சமீப 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தினாங்க சார். இந்த செயலி எல்லாமே வந்து இன்னைக்கு சமூகத்தில் உள்ள மனிதனுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது. இதனுடைய என்ன சொல்றா ரீச்னு சொல்லுவாங்க, இது சமுதாயத்தில் இதனுடைய சென்றடைந்த இடம் பார்த்தீங்கன்னா கிராமம் நகரம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைத்து பொதுமக்களுக்கும் இன்னைக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு பேரிடர் காலத்தில் மழை சம்பந்தப்பட்ட செய்தி, அதே மாதிரி வந்து நீங்கள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட செய்தி, பொதுமக்களை வந்து எச்சரிக்கை செய்வதற்கு கூட இந்த இணையதளம் வந்து SMS சொல்லக்கூடிய குறுஞ்செய்திகள் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் அரசாங்கம் பொதுமக்களோடு தொடர்பில் இருந்தாங்க சார். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் இந்த இணையதளத்தோட பங்கு மறுக்க முடியாது சார்.
இப்போ இணையதளம் அப்படிங்கிற வகையில எத்தனையோ நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் பக்கம் அப்படிங்கிறது உண்டு, பூவா தலையா அப்படிங்கிறது. இப்போ காயின்ஸ்ல கூட ஒரு பக்கெட்டு தலை இருக்கும், ஒரு பட்டு பூ இருக்கும். இது போல வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து 2 புறம் வந்து இருக்கும். அது போல இப்போ இணையதளம் அப்படிங்கிற வகையில் பல்வேறு நன்மைகள் செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ இணையதளம் குற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாவும் வந்து இருக்கு. இப்போ அந்த இணையதள குற்றங்கள் நடைபெறுதுன்னா அதுல என்னென்ன வகையில வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு?
நிச்சயமா சார், இன்னைக்கு இது இந்தியா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது இந்த இணையதள குற்றங்கள். இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய என்னுடைய புதுகை பண்பலை நேயர்கள், நிச்சயமாக நீங்க கொஞ்சம் சீரியஸா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த விஷயம், இந்த இணையதள குற்றம் என்பது படித்தவர்கள் படிக்காதவர்கள், விவசாயி வேலை பார்ப்பவர்கள், அரசு அதிகாரிகள், தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள், கல்லூரி மாணவர்கள், குடும்ப பெண்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் அனைவரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சார் இணையதள குற்றங்கள். அதுதான் ஒரு முக்கியமான காரணம், நீங்க அந்த தலைப்பு எடுத்து பேசுறீங்க, நான் உங்ககிட்ட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கடுத்ததாக இந்த இணையதள குற்றம் அப்படின்னா அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே பாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இணையதள குற்றம் அப்படின்னு என்னன்னா இணையத்தின் மூலமாக, உதாரணமாக வந்து ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய கணினி அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனு இல்லை நம்ம டேப்லெட்டுன்னு கூட இன்னொன்று வந்து கம்ப்யூட்டரோட சின்னதாக வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஒரு டிவைஸ் வந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக இதை பயன்படுத்தி நடக்கக்கூடிய குற்றங்களை தான் நம் இணையதள குற்றங்கள் என்று கூறுகின்றோம். இன்னொரு விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ICTன்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இதை பயன்படுத்தி நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களையும் நாம் இணையதள குற்றங்கள் என்று சொல்லலாம் சார். இன்னைக்கு ஒரு 21st மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், ஏதோ இது வந்து தனி மனிதனுக்கு தான் அச்சுறுத்தல் என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இன்று அரசாங்கத்துக்கும் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சார் இந்த இணையதள குற்றங்கள். இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய என்ன சொல்றனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு அந்த விழிப்புணர்வுக்காக தான் சார் நம்ம இந்த விஷயத்தை பேசுறோம். அதுக்கு அடுத்ததாக இந்த இணையதள குற்றங்கள் என்பது ஐநா சபையில கூட இதை பத்தி விவாதிச்சிருக்கிறாங்க. இந்த வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் என்று எல்லா நாட்டிலுமே இந்த குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஹாஸ்பிட்டலுடைய தகவல்கள் திருடப்பட்டது. அதே மாதிரி வந்து நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்மளுடைய ஏர்லைன்ஸ், இந்திய அரசாங்கத்தினுடைய விமான போக்குவரத்து, இந்த மாதிரி பல இடத்துல வந்து இந்த இணையதள குற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு சின்ன புள்ளி விவரம் என்னன்னா, சென்ற ஆண்டு மட்டும் 21 லட்சம் வழக்குகள் பதிவாயிருக்கு சார். இந்த இணையதள குற்றங்கள் சம்பந்தமாக சென்ட்ரல் லெவல்ல வந்து ஒரு போர்ட்டல் இருக்கு சார், ஒரு இணையம் இருக்கு, அதுல பதிவான வழக்குகளுடைய எண்ணிக்கை 21 லட்சம் என்று கூறப்படுகின்றது. இன்றைக்கு இந்த விஷயம் பேசுவதற்கு என்ன காரணம் என்றால், இது பொருளாதார பாதிப்புகளை தாண்டி சார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய உரிமைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக உருவாகி இருக்கு. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கவனம் என்னன்னா, இது எந்த அளவுக்கு பெண்களை பாதிக்குது, குழந்தைகளை பாதிக்குது, அவர்களுடைய உரிமைகள் எப்படி பாதிக்குது, அதெல்லாம் பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். குறிப்பா 2017 நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 21வது விதி இருக்கு சார். அந்த 21வது விதியின்படி பார்த்தோம் என்றால், ஒரு மனிதனுடைய தனியுரிமை, பிரைவசின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்வோம், தமிழில் வந்து தனியுரிமைன்னு சொல்லுவாங்க, அல்லது அந்தரங்க உரிமை. இந்த தனியுரிமை அந்தரங்க உரிமையானது ஒரு அடிப்படை உரிமை என்று சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும், தனியுரிமை அப்படின்னா உங்களுடைய சொந்த தகவல்கள், அதாவது உங்களுடைய பாலினம், வயது, உங்கள் பிறந்த நாள், நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம், விலாசம், உங்களுடைய வங்கி கணக்குகள், கடவுச்சொற்கள், பாஸ்வேர்டு சொல்லும், இது அனைத்துமே பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதற்கு அரசாங்கம் அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு சார். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசும்போது இன்றைய செய்தித்தாளில் 3 இடத்துல நான் அந்த செய்தி படிக்கிறேன் சார். அது ஒரு செய்தி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் மாதத்தில் மட்டும் 2023 குறிப்பிட்ட நம்மளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல, ஒரு புதுச்சேரின்னு வச்சுக்கலாம், ஒரு யூனியன் பிரதேசத்துல 85.67 லட்சம் பணம் என்பது பொதுமக்களுடைய பணம் மீட்கப்பட்டுள்ளது இந்த இணையதள குற்றங்கள் மூலமாக. இதுக்கு காவல்துறையினுடைய பங்கு மிக முக்கியமானது, அரசாங்கத்தோட பங்கு மிக முக்கியமானது. ஸோ எதுக்கு இந்த புள்ளி விவரம் என்றால், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மள் ஓடி ஓடி உழைத்த பணம், நம்மள் சேமித்த சிறுகு சிறுகு சேமித்த பணம் என்பது இணையதள குற்றவாளிகளால் களவாடப்படுவது இன்றைக்கு சாதாரண ஒரு கதையாகிவிட்டது. பின்னாடி நீங்க வரக்கூடிய ஒரு செய்தியில நான் சொல்றேன் எந்தெந்த மாதிரியான குற்றங்கள் ஏற்படுது. அதனால முழுக்க முழுக்க என்னுடைய பண்பலை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், இந்த நிகழ்ச்சியானது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் சார் நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம் சார்.
இப்போ இந்த இணையதள குற்றங்கள் அப்படிங்கிற வகையில எந்த மாதிரியான வகைகள்ல வந்து இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, யாரெல்லாம் இதுக்கு வந்து இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு சார்?
சமீபத்துல ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நான் பண்ணேன் சார், என்னுடைய மாணவர்களை வைத்துக்கொண்டு, ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல வந்து எப்படி இந்த இணையதள குற்றங்கள் நடக்குது அப்படின்றத பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் சார். இந்த ஆராய்ச்சியானது ஒரு PhD வச்சுக்கீங்களா, டாக்டர் ஆஃப் பிலாசபி, ஒரு 4 வருடம் எங்களுடைய ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், படித்தவர்கள், படிக்காதவர்கள், கல்லூரிக்கு செல்பவர்கள், கல்லூரிக்கு செல்லாதவர்கள், ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் இல்லாமல் சார் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக உருவாகியுள்ளது இந்த இணையதள குற்றம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையுடைய தாக்கம், இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை வந்து பொதுமக்களுக்கு நாம் கொண்டு போய் செல்ல வேண்டும் சார். அதுக்கு அடுத்ததாக இந்த இணையதள குற்றங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும், ஏன்னா இதுல இருந்து நம்ம நிறைய லெசனை கத்துக்கணும் சார். ஒண்ணு வந்து, பெண்கள் மற்றும் குழந்தைகளை இணையத்தில் இழிவாக நடத்துவது. ஒரு காலத்துல வந்து நம்ம தெருவுல வந்து சண்டை நடந்தது, தெருவுல வந்து வாக்குவாதம் நடக்கும், வார்த்தைகள் பிரயோகப்படுத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு வந்து இணையத்துல வந்து நமக்கு தேவைப்படாதவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் பத்தி தவறாக சொல்வது. அதே மாதிரி இந்த யூடியூப் பார்த்திருப்பீங்க நீங்க, லட்சக்கணக்கான வீடியோ, அதாவது இதுவரையும் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடியோ இந்தியாவில் யூடியூப் நிறுவனம் நீக்கியிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கும் அல்லது பெண்களுக்கும் எதிராக, அரசியல் கட்சிகளுக்கு எதிராக பதிவிடப்பட்ட வீடியோ மற்றும் செய்திகள்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகள் இழிவாக நடத்துவது ஒன்று சார். அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உரிமைகள், அடிப்படை உரிமைகள் அப்புறம் ஒரு அரசியல் அறிவியல் ஒரு பேராசிரியர்கிற வகையில் நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு பெண் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பின்தொடர்வது இணையத்தில், அது வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க சார் சைபர் ஸ்டாக்கிங்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு பெண் ஒரு கணக்கு தொடங்கி ஒரு வாட்ஸ்அப்பில் போகிறாங்கன்னா அங்கேயும் அவங்கள வந்து பின்தொடர்வது, அல்லது ஒரு டெலகிராம்னு சொல்லக்கூடிய செயலி போகிறாங்கன்னா அங்கேயும் தொடர்வது, ஃபேஸ்புக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் போனாலும் அங்கேயும் வந்து ஒரு பெண்ணை பின்தொடர்வது. அதுக்கு அடுத்ததாக தேவையில்லாமல், ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு செய்திகளை தேவையில்லாமல் அனுப்புறது, ஒரு ஆபாச செய்திகள் அல்லது அவர்களுடைய போட்டோக்களை வந்து பதிவிறக்கம் செய்து அதை தவறாக மாஃபிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தவறாக சித்தரித்து இணையத்தில் வெளியிடுவது. அதுக்கு அடுத்ததாக அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய அடிப்படையான தகவல்களை திருடி அதை பல தவறான வேலைகளுக்கு பயன்படுத்துவது. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு பொருளாதார குற்றங்கள் நிறைய நடக்குது சார். இது வந்து நிச்சயம் கொஞ்சம் சீரியஸா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து சார் எதுவுமே வந்து இலவசம் கிடையாது. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நாங்க அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவோம், நம்ம when something is free in the internet you are the product அப்படின்னு சொல்லுவோம் மாணவர்கிட்ட. நான் இது சம்பந்தமா பல இடத்துல நான் கல்லூரியில பேசியிருக்கேன் சார். வென் சம்திங் இஸ் ஃப்ரீன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட செயலி வந்து எனக்கு இலவசம், அதுல நான் பயன்படுத்துறது இலவசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிச்சயமா அது இலவசம் கிடையாது. அந்த இலவசத்தை பயன்படுத்தக்கூடிய நீங்கள் தான் அதனுடைய ப்ராடக்ட் பொருள் அப்படின்னு சொல்லுவோம் நான். அதுக்கு அடுத்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, பொதுமக்கள் அனைவரும் முட்டாள்கள், ஏன்னா எங்களை நம்பி எங்ககிட்ட பொதுமக்கள் தங்களுடைய தகவல்களை கொடுக்கின்றார்கள். அவர்கள் எங்களை நம்பி கொடுக்கக்கூடிய தகவல்கள் நாங்கள் எப்படி வேணாலும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ஸோ இந்த தகவல்கள் தான் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட வங்கியில வந்து நம்மளுடைய அனுமதி இல்லாமல் கணக்கில் இருக்கக்கூடிய பணத்துகளை திருடுவது. அதுக்கு அடுத்ததாக போலியான வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட மோசடி. இன்னைக்கு நிச்சயமா இன்னைக்கு வேலை தேடக்கூடிய என்னுடைய மாணவ கண்மணிகள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், எந்த ஒரு விளம்பரத்தையும் விசாரித்து தீர விசாரிக்காமல் நம்ப வேண்டாம். இது வந்து 90% போலியான வேலைவாய்ப்பு மோசடி தான் வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்க வந்து குறிப்பிட்ட பணத்தை நீங்க கட்டுங்க, உங்களுக்கு நாங்க வேலை கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையவே கிடையாது. இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு நானே வந்து பெற்ற ஒரு இமெயில் என்ன அப்படின்னா, செய்தி எனக்கு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அந்த லோகோ போட்டு ஒரு மாதிரி வந்து தயார் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து அனுப்புறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அரசாங்கம் அந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அரசாங்கத்தை வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டு தகவல்களை திருடுவது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை எடுப்பது, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து இணையத்தை வந்து நல்ல விஷயத்துக்கு, நம்ம முதலே சொன்ன நம்மளுடைய சமூக வளர்ச்சிக்கு இணையதளம் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. ஆனால் அதே இணையத்தை வந்து இன்னைக்கு வந்து போதைப் பொருள் கடத்துவதற்காகவும் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காகவும் இந்த இணையம் பயன்படுத்தப்படுகின்றது. இது ஒரு குற்றம். அரசாங்கம் அப்பொழுது இதை கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க செய்தித்தாள கூட படிப்பீங்க சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமானது, பெண்கள் குழந்தைகள் மற்றும் ஏழை எளிய மக்களை இதை வந்து ஒரு டூல்னு சொல்லக்கூடிய கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார வாழ்க்கைகளை வந்து இன்னைக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு குற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. இன்னொன்று சார், வந்து கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, பிரைவேட் ஏஜென்சி கூட இது வந்து பாதிக்கக்கூடிய குற்றமாக இருக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க, கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, நம்மளுடைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்குது, ஈவன் வந்து நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இஸ்ரோன்னு சொல்லக்கூடிய முக்கியமான வந்து அரசாங்கத்தோட அமைப்புகள், ஸோ அனைத்து துறைகளிலுமே இந்த குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசியாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த COVID-19 காலகட்டத்தில் இந்தியாவில் கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் அந்த பயனாளிகளுடைய விவரங்கள் அனைத்து கூட வந்து திருடப்பட்டுள்ளது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவன் முகம் தெரியாத ஒரு இடத்துல இருந்து தகவல்களை திருடி கொள்ள லாபத்துக்கும் அல்லது வேற ஒரு தவறான காரணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். அதனால நீங்கள் வந்து பொருளாதாரமற்ற குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு சார் இன்னைக்கு.
சார், இப்போ இந்த இணையதளம் அப்படிங்கிற வகையில வந்து நன்மைகள் ஒரு பக்கத்து இருந்தா கூட பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில ஒரு தனி மனித உரிமையை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடியதா இருக்கு சார்?
சார், இது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் மிக முக்கியமான ஒரு சட்டம் சார். ஏன்னா இது அடிப்படையில தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கின்றது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்றது எங்களை பொறுத்தவரையும் ஒரு பேசிக்கான டாக்குமெண்ட், நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாசனம் என்று நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் நம்ம அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியலமைப்பு சட்டத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தி பெஸ்ட்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய சமத்துவம் சொல்லக்கூடிய ஈக்குவாலிட்டி இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய ஃப்ரீடம் சொல்லக்கூடிய சுதந்திரம். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்னா, இந்த கருத்து சுதந்திரம் என்னுடைய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமாக சிந்திப்பதற்கும் சுதந்திரமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கும் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தனி உரிமை சொல்லக்கூடிய என்னுடைய சொந்த தகவல்களை பாதுகாப்பதற்கும் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் பார்க்கும் பொழுது ஒரு ஐயப்பாடா இருக்கு என்னன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் நாம் அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்குமோ, இந்த இணையதள குற்றங்கள் அல்லது இணையதள குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை கூட பாதிக்கும். ஒரு சின்ன உதாரணம் என்ன, ஒரு பெண்ணோ அல்லது ஒரு குழந்தை இணையதளத்தை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்றால் அடுத்த நிமிடமே அந்த இணையதளத்தை பயன்படுத்துவதில் அவர்களுக்கு சிக்கல்கள் மற்றும் ஒரு பயம் ஏற்படும். அதுக்கு அடுத்ததாக பெண்களை வந்து சமமாக நடத்தாமல் இணையதளத்துல தவறாக சித்தரிப்பது, தவறான சொற்களால் அல்லது வார்த்தைகளால் அவர்களை பற்றி கட்டுரைகள் எழுதுவது, கருத்துக்களை வெளிப்படுத்துவது, இது எப்படி பெண்களையும் குழந்தைகளையும் பாதிக்குன்னா அவங்களுடைய சமத்துவ உரிமையானது பாதிக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக ஒரு இன்னொரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 99% இந்தியாவில வந்து அமைதி மற்றும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு சார். ஒரு 1% எங்கேயோ ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கும் இந்த இணையதள குற்றங்கள் ஒரு காரணமா இருக்கு. அதனால சொன்னா only 1%, ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம பெரும்பான்மை தான் பார்க்கணும், 99% பீஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த 1% நடக்கக்கூடிய குற்றத்திற்கும் இந்த இணையதளம் காரணமா இருக்கு. இதுல வரக்கூடிய போலி செய்திகள், 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம செய்தித்தாள படிச்சிருப்போம், நம்ம இன்னைக்கு டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய மக்களாட்சிக்கு மிக பெரிய ஒரு அச்சுறுத்தல் நம்மளுடைய இணையதளமும் அதில் வெளியிடக்கூடிய போலி செய்திகள். இப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து செய்தித்தாளை படிப்போம், நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுவோம் சார், எது சரியான தகவல்கள் எது தவறான தகவல்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாமே என்ன நம்புறாங்க, நம்மளுடைய நண்பர்கள் மாணவர்கள் எல்லாருமே இணையதளத்திலையும் நம்மளுடைய ஃபேஸ்புக்காக இருந்து மற்றத்தில் வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே வந்து நம்பக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி வந்து என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய உரிமை அவனுடைய ஃப்ரீடம் பாதிக்குது சார். அதுக்கு அடுத்ததாக என்னுடைய தகவல்களை பொது இடத்துல இன்னொருத்தர் பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது சார், என்னோட பர்சனல் டேட்டா இருக்கு பாருங்க, அந்த பர்சனல் டேட்டாவை வந்து பொது இடத்துல தவறாக பயன்படுத்துகின்றார்கள். இப்போ எனக்கே தெரியல என்னுடைய நம்பர், என்னோட மொபைல் ஃபோன் யாருக்கு இருக்கு, யார் யாரோ எனக்கு அழைக்கின்றார்கள். நான் இதுவரையும் 100 கணக்கான நம்பர்ல நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் சார். இது ஒரு 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 நல்ல விஷயம். இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாத அழைப்புகள், என்னுடைய தகவல்கள், என்னுடைய வயது, என்னுடைய விலாசம், நான் என்ன தொழில் பார்க்கின்றேன், இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இன்னைக்கு திருடப்படுகின்றது. அந்த தகவல்கள் அவர்கள் தவறாக பயன்படுத்துகின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரைட் டு பிரைவசி இஸ் எ ஈக்குவல் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் சொல்லியிருக்கு சார். அதாவது இந்த தனியுரிமை என்பது, இன்டர்நெட் உரிமை என்றது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தினுடைய உரிமைக்கு சமம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் உலகத்தில் பல நாடுகள் இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது கான்ஸ்டியூஷன் சொல்ல கிடையாது, ஆனால் நம்ம சொல்லியிருக்கோம் சார். அதனால் உங்களுடைய இன்டர்நெட்டு ரைட்ஸ், உங்களுடைய பர்சனல் ரைட்ஸ் அப்படின்றது கான்ஸ்டியூஷனால பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இந்த ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்லது சைபர் கிரைம் நடப்பதுனால என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாமல் ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுது சார், ஸ்ட்ரெஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே நம்மளுடைய சைபர் கிரைம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கே தெரியாமல் நம்மளோட தகவல்கள் சமூக விரோத கும்பல் கிட்ட கூட இது போயிருக்குன்றது ஒரு செய்தி படித்தேன் நான். 16.80 கோடி தகவல்கள், இந்த மாதிரி வேலை தேடுபவர்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய தகவல்கள் திருடப்பட்டு விற்கப்பட்டுள்ளதுன்னு கூட நான் செய்தித்தாளை படிச்சிருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்தா அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட தனி மனித உரிமைகள் இன்னைக்கு இந்த இணையதள குற்றங்களால் பாதிக்கின்றது அப்படின்றது என்னுடைய கருத்து சார்.
இணையதள குற்றங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அதை வந்து தடுப்பதற்கான வழிமுறைகளை வந்து என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி கூட கூறலாமே.
நிச்சயம் சார், இது நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம பிரச்சனையை மட்டும் பேசுறது வந்து நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி நம்ம கவனமாக நம்ம கையாளலாம், எப்படி நம்ம இந்த இணையதளத்தையும் இந்த இன்டர்நெட்டு செல்போனை நம்மளுடைய மேம்பாட்டுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தலான்றதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதனால் கவனமாக இணையதளத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு ஒன்று ஏன் இந்த கவனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு வேலை இல்லை, நான் எனக்கு டைம் பாஸ் ஆகணும், அதுக்காக நான் இணையத்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்றது நிச்சயமாக வந்து மற்ற நாடுகளில் கிடையாது. நீங்கள் ஜப்பான் போன்ற வளரும் நாடுகளில் இல்லை வளர்ந்த நாடுகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க சார் இன்டர்நெட். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக இருக்கோன்ட்டு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட நம்ம இணையதளத்தை பயன்படுத்துகிறோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும் சார். இது வந்து முக்கியமான முயற்சி இணையதள குற்றங்களை குறைவதற்காக. ரெண்டாவது, இந்த செய்தி கேட்கக்கூடியவர்கள், இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய என்னுடைய பண்பலை நேயர்கள், உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர்கள், மூத்தவர்கள் அனைவருக்கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசணும் சார். ஏன்னா இந்த ஒரு அவேர்னஸே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது செய்தி என்னென்னா, படித்தவர்களே இதுக்கு ஆளாகி இருக்கார்கள், இது பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. ஸோ செகண்ட் என்னோடய விஷயம் என்னென்னா, இந்த குற்றத்தை குறைக்க வேண்டும் நினைச்சிங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து இதை பற்றி பேசுங்க சார், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, ஏன்னா இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக மூணாவது, உங்களுடைய வங்கி கணக்கு, கடவுச்சொற்கள், பாஸ்வேர்டு, உங்களுடைய ஏடிஎம்னு சொல்லக்கூடிய அந்த இருக்குல்ல சார், பணம் எடுக்கக்கூடிய அந்த அட்டையினுடைய பின் நம்பரு, சீக்ரெட் நம்பர், யாருக்கிட்டையும் நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அடுத்ததாகனா, இந்த கடவுச்சொல் சொல்லக்கூடிய பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் கடினமாக உருவாக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் சார், நம்மளோட பேர், நம்மளோட இன்சியல், வண்டி நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஊர், இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தவே கூடாது சார். புதுசாக ஏதாவது என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பாஸ்வேர்டை உருவாக்கணும். அந்த பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து 3 மாதங்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை நாம் கண்டினியூஸாக அப்பப்போ மாற்றணும். இது அரசாங்கமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, பேங்க்லேருந்து கூட நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக 5வதாக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து இன்னைக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக நம்ம பதிவிறக்கம் செய்யக்கூடாது. ஒரிஜினல் சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் மென்பொருட்கள் மட்டும்தான் சார் நம்ம பயன்படுத்தணும். செயலிகள் வந்து அது குறிப்பிட்ட ஒரு சில இணையத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய செயலிகள் தான் சார் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இதை நீங்கள் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி கேட்குறவங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃபோனில் பாருங்கள் எத்தனை செயலிகள் மொபைல் அப்ளிகேஷன்ஸு தேவையில்லாமல் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த செயலிகள் அனைத்துமே உங்களுடைய நாலேஜ் இல்லாமல், உங்கள் அனுமதி இல்லாமல், உங்களுடைய தகவல்கள் அனைத்துமே வந்து திருடப்பட்டு கொண்டிருக்கின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் தேவையில்லாத செயலிகள் வந்து நம்ம நீக்கி விடணும் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு நல்ல விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கும் சொல்கிறேன்னா, பொது இடத்துல கிடைக்கக்கூடிய வைஃபைன்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட்டை வந்து ஒரு சிலர்லாம் ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, அல்லது இன்டர்நெட் லேப்டாப்பாக இருந்தாலும், நம்ம அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வைஃபை தவிர மீதி எந்த இடத்துலையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது சார். அது ப்ரைவேட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது 7வதா மிக முக்கியமானது, தினமும் நமக்கு நிறைய மெசேஜ் வருது. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு இமெயில் வந்துருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டொனேஷன் அனுப்பியிருக்கிறேன் நான், இந்த சர்டிஃபிகேட் ஃபில்லப் பண்ணி அனுப்புகிறேன். இந்த மாதிரி வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழிச்சிடுங்க. அதில் வரக்கூடிய எஸ்எம்எஸில் வரக்கூடிய லிங்க்கெல்லாம் நீங்கள் தொடவே வேண்டாம். அதில் வரக்கூடிய ஓடிபி சொல்லக்கூடிய ஒரு முறை வரக்கூடிய கடவுச்சொல்லை வந்து யாரிடையும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது சார். அதுக்கு அடுத்ததாக 8வதாக நான் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல செய்தி விஷயம் என்னென்னா, செல்ஃபோனில் வந்து உங்களுடைய எல்லா தகவல்களையும் சேவ் பண்ணாதீங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே செல்ஃபோனில் சேவ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில மாணவர்கள் தங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே செல்ஃபோனில் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட செல்ஃபோன் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் இணையதளத்தில் தேவையில்லாமல் உங்களை பற்றி தகவல்கள், சொந்த தகவல்கள் பரிமாற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் அடிக்கடி சொல்லும் கிளாஸில் கூட, இப்போ மாணவன்கிட்ட இப்போ நீ இந்த லைப்ரரிக்கு போனேன், நான் இந்த ஊருக்கு போனேன், நண்பர்களோட ஃபோட்டோ எடுத்தேன், எல்லா ஃபோட்டோவும் தேவையில்லாமல் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுடைய அனைத்து தனி தகவல்களும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், இணையத்தில் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே சார் மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறீங்கன்னா, சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் வங்கி சம்மந்தப்பட்ட பொருளாதார குற்றங்கள் நடந்தது அப்படின்னா, நமக்குன்னு வந்து கவர்மெண்ட்டு போலீஸில் வந்து சைபர் கிரைமில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க சார், 1930 1930 அந்த எண்ணை நம்ம தொடர்பு கொள்ளலாம் சார். இதுவரையும் இந்த 1930 2021 அறிமுகப்படுத்தினாங்க சார். இன்னைக்கு வரையும் இது ஒரு நல்ல செய்தி, இன்னைக்கு வரையும் 360 கோடி பொதுமக்களுடைய பணம் என்பது மீட்கப்பட்டுள்ளது இணையதள குற்றவாளிகளிடம் இருந்து. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி அரசாங்கம் எடுத்தது. அதுக்கு அடுத்ததாக சார், சப்போஸ் ஒரு இணையத்தில் குற்றம் நடந்துருச்சுன்னா பயப்படக்கூடாது. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் காரணம்னா பெண்களும் குழந்தைகளும் பயப்படுறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க, என்றைக்கு நீங்கள் வந்து இணையதளம் குற்றங்கள் நடந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இணையதளம் சம்மந்தப்பட்ட அனைத்து சட்டங்களும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக சார், ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது சார், cybercrime.gov.in கேள்விப்பட்டிருக்கீங்க. இதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சார் இணையதள குற்றங்கள் நடந்ததுனா. சைபர் கிரைம், அதாவது ஸ்பேஸ் விடக்கூடாது, www.cybercrime.gov.in இதில் வந்து நம்மளோட இணையதள குற்றம் சம்மந்தப்பட்டதை பெட்டிஷன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சார். அதுக்கு அடுத்ததாக 112 ஒரு நம்பர் இருக்குது சார், இது வந்து பெண்கள் நிச்சயமாக குறித்து வச்சுக்கிங்க. 112 ஒரு நம்பர் இருக்குது, இது வந்து ஆல் இண்டியா முழுவதும் பெண்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால், இன்க்ளூடிங் சைபர் கிரைம் நடந்ததுன்னா, இந்த 112 நம்பரை நம்ம பயன்படுத்தி நம்ம ஹெல்ப்லைன்னு சொல்லுவாங்க சார், அதை நம்ம பயன்படுத்தி நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த இணையதள பயன்பாட்டை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்தாமல் குறைத்து கொள்வது நல்லது. ஏன்னா இதுதான் சார் மிக முக்கியமான ஒரு காரணம் நம்ம இந்த சைபர் கிரைம். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து சார், தீபாவளி வரும், நியூ இயர் வரும், பொங்கல் டயத்தில் வரும், இந்த விழா காலத்தில் வரக்கூடிய கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்திகளை நம்ம வந்து தயவுசெய்து நம்பக்கூடாது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து படித்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து, இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க, கையிருப்புகள் வந்து நாங்கள் தீர்ப்பதற்காக 80% 90% டிஸ்கவுண்ட்டுன்னு சார் நீங்களே சொல்லுங்கள். எங்கேயாவது இந்த மாதிரி வந்து இவ்வளோ விலை குறைவாக எங்கேயாவது கொடுக்க முடியுமா? ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அறியாமையில் இதை நம்பி படத்தை அனுப்பி ஜிபேல அனுப்புறதா அல்லது வேற ஏதாவது அக்கௌண்ட்ல அனுப்பி பொருள் வரல அப்படின்ட்டு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட்னா இந்த மாதிரி வரக்கூடிய விளம்பரங்களை நாம் நம்ப கூடாது. அதுக்கு அடுத்ததாக தேவையில்லாமல் நம்ம நிறைய குரூப் உருவாக்கும் நம்ம நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் குறிப்பாக பெண்களும் சரி என்னுடைய கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், தேவையில்லாத வாட்ஸ்அப் குழுவோ அல்லது டெலகிராம் குரூப்லையோ நீங்கள் இணைய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை கூட நிறைய மாணவர்கள் நிறைய நண்பர்கள் குரூப்பில் இன்க்ளூஸ் பண்ணுவாங்க சார். நான் என் பாப்பானாலும் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த குரூப் விட்டு எக்ஸிட் ஆகிடும். தவறாக நினச்சா நினச்சிட்டு போதும், அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய நேரம் என்னுடைய தகவல்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம எடுப்பதனால பெருமளவில் நம்ம இணையதள குற்றங்களை நம்மளால் குறைக்க முடியும் சார் நம்மளால்.
அப்போ இணையதளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கோ, அதே நேரத்தில் அதனால் வந்து பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது இது காலங்காலமாக உள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த நாம சுதாரிச்சா மட்டும்தான் நம்மளுடைய பணத்தை வந்து பாதுகாக்க முடியும். இதை தாண்டி பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு வகையிலையும் இருக்கு. அதில் வந்து அதிகமாக பல விஷயங்கள் வந்து கிடைக்குதுங்கிற வகையில் போட்டுட்டு அப்புறம் அதை இழப்பீடு அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்திட்ட போய் நாம் அதை வந்து ஒரு ஏதேனும் வழி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிற காட்டிலும் அரசு வந்து நமக்காக மக்களுக்காக வந்து இருந்துகிட்டு இருந்தாலும் நாம் வந்து ஏமாறாமல் சுதாரிப்பாக இருந்தோம்னாலே நம்ம பணத்தை நாம் பாதுகாக்கிறதுக்கு வழிமுறை கண்டிப்பாக வந்து செய்விக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நாமளே பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில் வந்து ஒரு இணையதளம் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதே நேரத்தில் நம்மளுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் இது போன்ற நல்ல தகவல்களை தொடர்ந்து நமது புதுகை பண்பலைக்கு கொடுத்து வரும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நல்ல வாய்ப்பு சார். இது வந்து நம்ம இதுவரை பேசின தலைப்புல ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைப்பு. ஏன்னா இந்த செய்தினால நிச்சயமாக எதிர்காலத்துல நீங்க சொன்னீங்க சுதாரிச்சுக்கணும்ன்றீங்க பாத்தீங்களா, அது ஒரு அருமையான வார்த்தை. அந்த சுதாரிப்பு இருந்தது அப்படின்னாவே சார் பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். ரெண்டாவது வந்து ரொம்ப பேராசப்படக்கூடாது சார். என்னைக்குமே சொல்றோம் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் சார் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஸோ அதனால என்ன பொறுத்தவரையும் இன்னைக்கு நம்ம பேசின இந்த தலைப்பானது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய என்னுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்கு ஒரு ஒரு பயனுள்ள ஒரு செய்தி தான் சார். அதனால மறுபடியும் இன்னொரு முறை திருப்பி சொல்றேன், எதுவுமே இலவசம் கிடையாது இந்த உலகத்தில். எது இலவசமோ அந்த இலவசம் என்கின்ற இடத்தில் நீங்கள் தான் பொருள். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோட நம்ம வந்து எச்சரிக்கையோட இந்த இணையதளத்தை நாம் கையாண்டோம்னா நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கைகள் சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கைக்கு இந்த இணையதளம் ஒரு ஒரு கருவியாக தான் இருக்கும் என்று என்னுடைய முடிவுரையோடு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இதுகாரம் கேட்ட என்னுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். நன்றி சார்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை இணைய உலகம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய சிதம்பரம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், மேலும் புதுகை FM.in என்ற இணையதள வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.